இந்த காளியினுடைய சொரூபம் போல விகாரமா இருக்கும். அப்போ காளி வடிவம் எடுத்து அம்பையை காட்டுவதுதான் என்ன செய்யா, அசுரனை வளைப்பதற்காக மட்டும் அல்ல, கோபமா எடுத்தா நீ கூட இப்படிதான் இருப்ப அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக சுவாமி அப்படி இருக்குவோம். சார் எனக்கு ரொம்ப பொண்ணுமா இருக்கு சார், அம்பாவை பார்க்கவே பயமா இருக்கு. அம்பாட சிலையா வடிவத்துல போட்டோவை பார்க்கவே பயமா இருக்கு. நீ தத்துவமே சில நாள் அப்படி நிக்கிறியே, நான் என்ன பண்றது? நம்ம கோபம் உள்ளது வந்துச்சுன்னா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றது தெரியாம கடற்கடற முடிவோம். அதனாலதான் பேசுகின்ற வரையிலும் அந்த வார்த்தைக்கு நாம எஜமானவர்கள். பேசிட்டோம் வைங்க, நாம பேசின வார்த்தை நமக்கு எஜமான ஆயிடுவோம். அடிக்கடி சொல்வார், எச்சில் இருந்த எச்சில் நிறைந்த வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொல்ல எச்சல் இல்லாம பார்த்துக்கோங்க. எச்சல் கோழை சளி நிரம்பி இருக்கக்கூடிய இந்த வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் அவை இல்லாமல் பார்க்கணும். நீ உயர்ந்தது அது மட்டும் கவனமா இருக்கு. வார்த்தைகள்ல எச்சல் நிறவே கூடாது. சில பேர் அப்படி பேசிடுவாங்க, அப்படி பேசுறதுக்கு அப்புறம் ஏன்டா இதை போய் பேசினோம் அப்படின்னு அப்புறமா வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தமே பண்ணக்கூடாது. பேசியாச்சா இறைவன் தெரியாம பேசிட்டேன், சரியோ கவனம் நீ பார்த்து சரி பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்து பேசுவதற்கு முன்பாகவும் வணங்கி உட்காரணும். பேசுறதுக்கு அப்புறமும் வணங்கி அவர்கிட்ட கொடுத்துடணும். அதை பண்ணிட்டு சீமா உயர்வு வந்துடும். இந்த காணியை குணம் செய் கூட்டுடையோன் அள்ளக்கார ஆமை அகடுவான் மதியம். ஆமை போன்ற வயிறு ஏக்க முள் தாழைகள் ஆனை, தாழை மரங்களெல்லாம் யானையை தங்கம் போல இருக்கான். வெள்ளை கொம்பு எனும் விரிபொழில் வீழி விடலையான் என வினை கடுமை. திருவிழி விடலையான்னு சொன்னாலே நம்முடைய பாவம்லாம் நீங்கிடும். திருவிழி விடலைன்னு சொன்ன மாற்றத்துல பாவம் நீங்கும் அப்படின்னா இதை விட நம்ம என்ன சிறப்பு திருவிழி விடலைன்னு சொல்லுவோமே வாழ்த்துவோம். இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் நல்ல செழிப்பா இருந்தாலே இந்த தேசம் வந்தாலும் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு இருக்கும் என்ன மாதிரியாச்சு. இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் அழகாக இருந்தாலே நம்ம இந்த தேசம் நல்லா இருக்கும். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். அதை பேணி பாதுகாக்கணும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்த தலைமுறைகளுக்கு வேண்டும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வேணும். அது வீட்டை பெண்ணை வச்சிருந்தாலும் சரி, பிள்ளைய வச்சிருந்தாலும் சரி, இதை சொல்லி கொண்டு வளரும். அடுத்த தலைமுறையை பேணி காக்கக்கூடிய பொறுமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு. இல்ல சார் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை, எனக்கு பையன் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. பையனுக்கு தான் ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ரொம்ப பொறுமையா இருந்தா ரொம்ப ரொம்ப பொறுமையா பையனுக்கு அதாவது பொறுமையா இரு, இல்லைன்னா அவன் பொறுமையா இருந்த பழக்கம் அது. இந்த சுந்தர சாம்பிகளாய் அவர்களுக்கு ஊழி அழகரை சொன்னால் அது கிடைக்கும். இசைந்த வாறு அடியால் இடு தூவல் வானோ இடு சந்தனத்து இளம் கமல பசும்பன் வாசிகை மேல் பரப்பு வாய். அடியாரிடக்கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், தேவர்கள் கொடுக்கக்கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், வாசனாதி திரவியங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். சாக்கிய நாயனார் போல யாராவது ஒருத்தர் கல்லால அடிச்சா அதையும் ஏத்துக்கிறான். இல்ல சார், சாக்கிய நாயனார் இருக்கட்டும், கண்ணப்ப நாயனார் போல யாராவது சிறப்பு காலோட மிதிச்சா அதையும் பரவாயில்ல ஏத்துக்கிறான். சுவாமி வந்து ரொம்ப எளிவந்த தமிழ், உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா அவன் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே கிடையாது. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, சார் பாசி பயிர் பாயசம் வைக்கணுமாமி, சக்கரவழி கழக வேக வச்சு வெள்ளம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுமாமே. நான் சொன்னேன் பகல் பூரா பட்டி கிடப்பாங்க, அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு இந்த பாசிப்பயிறு பாயசமும் அந்த வயிற்றை நிரப்புவதற்காக இந்த சக்கரவழி கழங்கும் வேக வச்சு கொடுக்கறது மரபு. இன்னைக்கு யார் குழு பட்டினியில இருந்தாங்க, யார் குழு பட்டினியில இருக்கிறாங்க, இருக்கேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பட்டியாங்கன்னா ரொம்ப சித்தம்
அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே அது முழு வெள்ளம் இல்லை. இப்ப நான் சொல்றேன்னு வைங்க,
காலத்துல 4 மணிக்கு எழுந்துட்டேன் நல்ல விஷயங்களை
தொடர்ந்து போறேன்
பேசிட்டேன்
கெட்டது பண்ண முடியாம போனா மகிழ்ச்சி, நல்லது பண்ண முடியாம போகாது, நல்லது பண்ணணும்.
இசைந்த வாழ்வு அடியார் இந்த தூவல் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறான், வில்வத்தை போட்டாலும் ஏத்துக்கிறான், வில்வத்தை முள்ளோட போட்டாலும் ஏத்துக்கிறான், முள் இல்லாம போட்டாலும் ஏத்துக்கிறான். நம்மால் கலைஞர் கப்பும் கலையுமா ஒழிச்சு கொண்டு வந்து சிவராத்திரி சார் வில்வத்தை போட்டா சுவாமி ஒரு வில்வத்தை சாத்தினா அவ்வளவு செல்வம் கொடுத்துருவாராமே. வில்வமும் திருநீரும் செல்வம் சைவத்துல, வில்வமும் திருநீரும் செல்வம். நீ யாராவது செல்வம் பண்ணா வில்வத்தை கொண்டு வந்தால் செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. வில்வத்தை கொண்டு வந்து கோயில் கொடுத்தீங்கன்னா செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. சொல்லியாச்சு, ஒரு வில்வ மரத்தை கூட விடல. எல்லாம் கட்ட கட்ட கட்டாலும் கப்பும் கடையுமா கட்சி கொண்டு வந்து சிவபெருமான் மட்டும் நெஜமான உருவத்தோட தலையோட இருந்தான்னு வச்சுக்கணும். அப்பா சுவாமி எனக்கு உள்ள புத்தரா போதும், உனக்கு நீ கேட்கிற அளவுக்கு செல்வத்தை கொடுத்துருவேன். இந்த வில்வ இலைய மட்டும் போடு, வில்வ கிளைய முதல்ல எடு. நம்மால் அவசரத்துல எதனா செய்வோம். அதே மாதிரி இந்த சில நாட்டு இலையினுடைய ஒரு சில நாட்டு இலையுடைய இலை மூன்று இல்லாம துத்தலமா இருக்கும். நம்மால் பாருங்க தொழிலுக்கு கரெக்டா அதை பறிச்சு வந்து கட்டி ஐயா விழுவோம் ஐயா விழுவோம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இது நாத்த இல்லை சார், இதை போய் எடுத்துட்டு வந்தீங்களே அப்படின்னாங்க. நான் சொன்ன வில்வம்னு அவங்க கொடுத்தாங்க, நான் பிரிச்சு பார்க்கல, எடுத்துட்டு வந்துட்டேன், இதை மன்னிச்சுக்கிட்டுங்க சுவாமி, மேல போட வேண்டாம் பாதத்தில் போடுறேங்க. எடுத்துப்பா சுவாமி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாம பறிக்கல. ரெண்டாவது வில்வத்தை பறிக்கிறதுக்கு முன்னால 108 முறை ஓம் நமச்சிவாயாவை சொல்லிடுவோம். வில்வத்தை கட்டுறீங்கன்னா 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வில்வத்தை எடுத்து இன்னொரு வில்வத்தை கீழே வச்சு நீங்க அதை குழச்சு போடலாம். 108 அந்த வில்வத்திற்கான மகத்துவம் இல்லையா, கோடி முழம் போனதை காட்டிலும் சிறப்பு. சிவராத்திரி அன்னைக்கு இது நடந்த நிகழ்வு நான் சொல்றேன், ஏன்னா அடியாறு தூவல் இருக்கக்கூடியவன் இறைவன். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா இதே மாதிரி கட்டினாங்க, கட்டி 4 மணிக்கு கட்ட ஆரம்பிச்சவங்க 6 மணிக்கு கட்டி இவ்வளவு பெருசுதான் வில்வம் கட்டியிருக்காங்க. ஒரு முழம் கூட வந்து 6 முழம் கட்டியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு சுவாமி நந்தி இருக்கிற இடத்துல இருந்து சுவாமி வில்வத்தாலும் அமைச்சிருப்பார். நீங்க வேணா வந்து பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தி இருக்கிற இடத்துல இருந்து சுவாமி போற வழியில் தான் வில்வம் அப்படியே கிடக்கும், அவ்வளவு கொட்டி கிடக்கும். இவ்வளவு கொட்டி இருக்கிற இடத்துல இந்த 6 முழம் வில்வத்தை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நான் சாப்பிடணும்னு இந்த அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம நான் இருக்கிற வரிசையில ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒவ்வொரு திருதவதையும் 108 முறை ஓம் நமச்சிவாயாவை சொல்லி பறிச்சிருக்கேன். எங்க வீட்டுல கடந்த வருஷத்துல இருந்து நானே தண்ணீர் விட்டு வளர்த்த வில்வ மரம் இது. நானே ஏற்கனவே மூணாவது வைத்திருந்தார்கள், தண்ணீர் விட்டு வளர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருதவத்தை பறிக்கின்ற போதும் 108 முறை ஓம் நமச்சிவாயா சொல்லி சொல்லி பறிச்சிருக்கேன். கட்டும் போதும் 108 முறை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சொல்லி கட்டியிருக்கேன். ஆனா அரை மடம் தான் முடிஞ்சிருக்கு. இதை சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொல்ல நீங்களே கொண்டு போய் கொடுங்க, இவ்வளவு சத்தையா பண்ணிருந்தீங்க, நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. இந்த மாமா வந்து சிவாச்சாரியர் வந்து ரொம்ப பேர் நிறைய கொடுக்குறாங்க, மாலை கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, கடை கடை கடைன்னு வாங்கிட்டு அதோட இந்த அம்மா கொடுத்த வில்வமும் பிரயாணிக்கணும். இப்ப இதோட பிரயாணத்தை நான் எங்கிருந்து சொல்றேன்னா, நந்திய பெருமான் பேர் சொல்றேன். நந்திய பெருமான் உள்ள போறோம், இந்த வில்வம் அரமழம் வில்வம் எல்லாம் பெரிய பெரிய மாலை, வில்வ மாலை, மல்லிகைப்பூ மாலை எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அதுல இந்த தம்மது ரொம்ப சின்னது, அரமழம் வரை எதுக்கு இருக்கும். ஆனா இதுவும் அதோட சேர்ந்து பயணிக்கிறது. எனக்கு இந்த பெரிய மாலையில எல்லாம் கவனம் செலுத்துகின்றவர்கள் இந்த சின்ன வில்வத்தை விட்டுடுவாங்க. அது எப்படி தான் கீழே விட்டுணும். நம்ம இதை சிவாச்சாரியாக சொல்லணும், மாமா கீழே வில்வம் விழுந்துட்டு பாருங்க, அதை கொஞ்சம் சுவாமிகிட்ட பயன்போடு சொல்லணும். நான் இப்படி அந்த வில்வத்தையே பார்த்துருக்கேன், சிவனை கூட விட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி இந்த அம்மா வில்வத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வில்வம் என்ன, இதோட டிராவல் என்ன, அதை பார்க்கணும் அப்படியே வில்வத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சிவாச்சாரியர் அப்படி கையில எல்லா மாலையும் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் ஒவ்வொரு மாலையா அப்படி சுவாமி கிட்ட அப்படி எடுத்து போடவர் அந்த வில்வ மாலை என்னாச்சுன்னா, கீழே விழுந்து நேரா லிங்கத்தினுடைய தலையில் விழுது. நேரா லிங்கத்தினுடைய தலையில் விழுது. அப்படி பச்சா கூட அவ்வளவு அழகா விழாது, ஏன்னா அவ்வளவு அழகா விழுது. அந்த விபூதி பட்டைக்கும் மேல அழகா அது வந்து விழுந்த உடனே அவர் அதை மட்டும் தொடவே இல்லை, மாலையெல்லாம் மேல 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 சாத்தினார். அது அப்படியே இருந்தது. நீங்க எந்த சிவ வடிவத்திலேயும் ஏதாவது பூ சிறப்பா சாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அது அடுத்த ஒரு தீபாவளி காட்டும் போது சிவா அடுத்த சிவாச்சாரியார் எடுத்து விடுவாங்க. சரி அப்படி ஆகலான்னு பார்ப்போம். இந்த வில்வம் இப்போ விபூதி பட்டைக்கு மேல இருக்கு, பார்த்துட்டே இருக்கேன். எதனா ஆகுது, என்ன ஆகுது, இரண்டாவது காலம் 12 நடக்கும் சத்தியம் அடிக்கிறது. என்ன ரெண்டாவது காலம் எல்லாம் எல்லா பூக்களையும் எடுத்து எடுத்து கொடுத்தார்கள். அந்த விபூதி பட்டைகிட்ட இந்த வில்வத்தை யாருமே கண்டிருந்தேன். நான் நினைச்சேன், சரி யாரு கண்ட படல போலருமே, நம்ம கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு. மாமா அந்த விபூதி பட்டைகிட்ட கொஞ்சம் விண்ணும் இருக்காது தரையா அப்படின்னு இல்ல, அது அழகா இருக்கு அதனால வச்சுட்டேன் அப்படின்னு. எத்தையோ வில்வா இருக்கு, அது ஆனா அழகா இருக்கு அதனால வச்சுட்டேன். சரி வச்சாச்சு. ரெண்டாவது காலம் முடிஞ்சு மூன்றாவது காலம் அபிஷேகம் தான். அதுக்கப்புறம் மாணவர் சாத்துறதுக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா அந்த சிவாச்சாரியார் மனதில் தோன்றியதோ இந்த சிவனே வந்து செய்தாரோ தெரியாது. மூன்றாவது காலம் ஆரம்பிக்கிறது, இந்த விபூதி பட்டையை போடுறாங்க, அந்த வில்வ மாலை அப்படியே இருக்கு, அபிஷேகம் தான் நடந்தது. மாமா அந்த வில்வ மாலை இருக்கே அப்படின்னு இல்ல, அந்த விபூதி பட்டையோட ஒட்டிட்டு இருந்தோ எதுக்கு எடுப்பானே அப்படியே வந்து சாப்பிட்டேன். 108 முறை ஒருவர் சொல்லி கொடுத்தால் அரை முழமாக இருந்தாலும் அதை காலம் தாண்டி சிவராஜன் நிலையை எதிர்கொண்டதை பார்த்துட்டு ஒரு அரை முழம் விண்வோ இப்படி இருந்ததுன்னு சொன்னால் கற்பனையா கூட யோசிக்க முடியல. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா ஒரு விண்வத்துக்கே அப்படி கிடைக்கும்னா நமக்கு அதை எப்படி கிடைக்கும் யோசிப்பாரு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி ஒரு அம்மா அரை முழ விண்வத்தை சுவாமி தன்னோட விபூதி பட்டையில் அணிஞ்சுட்டு அடுத்த காலத்துக்கும் எடுக்க முடியாம சிக்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த பிறவியிலேயே நம்முடைய துன்பம் தீர்ந்தது. இசைந்தவான் அடியான் தூவதுவான் ஒரு இடு சந்தனத்து இளம் கவல பசும் பொன் வாசிகை மேற்பரப்புவாய் கரப்பாய். அன்பு இல்லாதவர்களுக்கு இறைவன் மறைஞ்சு விடுவானா, கரப்பாய் பக்தி செய்யாதவர் பக்கம். பக்கங்கிற ஓட கொடுத்துருக்காங்க, அது ஈற்று போலி. அன்பு பக்தி செய்யாதவர்கள் பக்கம் கறந்து விடுவான், மறைஞ்சிடுவான். சுவாமி எனக்கு மட்டும் சுவாமி தெரியவே இல்லையே, எனக்கு மட்டும் சுவாமி தெரியவே இல்லையா, பக்தி செய்யல அதனால தெரியாது. பரமாத்மா வந்து பகவத்கீதை சொல்லும் போது பக்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு, 12வது அத்தியாயம். அது ஒரே ஒரு வார்த்தை, நீ என்ன வேணாம் பண்ணு, சத்தையா பண்ணு, என்ன வேணாம் பண்ணு, சுவாமியை கண்டால வேணாலும் அடிக்கலாம், சாத்திய நாயனார் மாதிரி வேணாம், சத்தையா அடிக்கணும். வில்வ தொடுக்கிறியா சத்தையா தொடுக்கணும், பூ தொடுக்கிறியா சத்தையா தொடுக்கணும், பெருக்கி மெழுகி கோலம் போடுறியா சத்தையா பண்ணணும். எரியா அதுதான் பேர் எழுதிலா மூதாத இருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய இதுக்கு பேர் தெரியுமா, வட மொழியில சிராதம்னு பேர். அது என்ன சிராதம்னு தெரியுமா, சிரத்தையா செய்யணுங்கிறதுக்காக அதுக்கு பேர் சிராதம்னு பேர். நம்மால அசிரத்தையா பண்ணிட்டு நீங்க சிராதம் பண்ணவே முடியலம்மா அப்படி சொல்லவே கிடையாது. சொன்னா நம்மள வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நாம துரோகம் பண்றோம்னு அர்த்தம். அப்படி பண்ணவே கூடாது, சத்தையாதான் பண்ணணும். மூதாதையர்கள் நம்முடைய இல்லத்துக்கு வருகிறார்கள்னு சொன்னா அவ்வளவு சிறப்பு. வந்து பார்த்து எதுமா சொல்லிட்டு போவாங்க, நீ இந்த கஷ்டம்லாம் படலையா, அடுத்த வாட்டி நான் வச்சு வந்த அந்த கஷ்டம் தான் இருக்காது அப்படின்னு வாழ்த்துட்டு போவாங்க. போல நாங்கள் ஒரு இல்லத்துக்கு போறோம், இந்த வாட்டி நீ கஷ்டப்பட்டு அடுத்த வாட்டி இதை விட நல்லா கஷ்டப்படுது அப்படின்னு தான் சொல்லி போடுவோம். நமக்கு பிடிக்காத ஒருத்தருடைய இல்லத்துக்கே போனாலும் என்ன சொல்லி போடுவோம், இந்த கஷ்டம் தான் இல்லாமல் நீ சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவோம். அப்ப நம்முடைய மூதாதையர்கள் நம்மை வாழ்த்தாம வச்சிருந்தாங்க. அது பக்தி யோகத்துல ரொம்ப சிறப்பு, அது சிறப்பையதான் சுவாமி அது சிறப்பா பேசுவார். அந்த திருமாலையை கட்டிய பின்னணி விமானமுடைய திருக்கோவில் மனதை பற்றி நினைக்கின்ற போது சிரத்தை தான் ரொம்ப முக்கியம். நீங்க சுவாமியை பார்க்கும்போது பக்கத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் தெரியக்கூடாது, அப்படியே சுவாமி மட்டுமே கண்ணுக்கு தெரியும். தெரிஞ்சா நீங்க சிரத்தையா இருக்கீங்கன்னு பொருள். கோயில் மணிவாசை கேட்டுக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த மணி நின்றுடுச்சு, இந்த மணி நின்றுடுச்சு. உங்களுக்கு வெக்கமா சொல்றேன், இந்த பெரிய மணி மோசி நின்னாடுச்சு. அந்த சிரத்தை குறைவா இருந்ததுன்னா என்ன ஆகும், உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுருவோம். ஆனா உள்ள மணி ஓசை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெரிய மணி திரும்ப ஓசை ஆரம்பிச்சது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதை கவனிச்சிருக்கீங்கன்னா தெரியும், அதுதான் சிரத்தை. சிரத்தை இதே வைக்கக்கூடாது, இந்த பெரிய மணி ஓசையில இல்ல சிரத்தை, சுவாமி கிட்ட இருக்கு சிந்தை. அப்ப அந்த மணி ஓசை முடிந்ததாகலாம் எவ்வளவு சிந்தை. உலக பொருள்கள் இப்படி வெளியில மாயை காட்டும், சில நேரம் நிற்கும், சில நேரம் தொடரும், சில நேரம் பெருசா சப்தம் எழுப்போம். ஆனா இறைவனிடத்திலிருந்து அந்த மணி ஓசை தான், இறைவனிடத்திலிருந்து சிவாச்சாரியார் கையில் இருக்கக்கூடிய மணி ஓசை. அந்த மணி ஓசையினுடைய சப்தத்துல நீங்க லயிச்சுட்டீங்கன்னு சொன்னா சுவாமிகிட்ட நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் சிரத்தை. அந்த பக்தி இல்லாதவர்கள் பக்கம் மறைந்துவாங்க சுவாமி, அவங்களுக்கு தெரியவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சுவாமியே தெரியல எம்பி எம்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னால் இருக்கிற ஆளவரை ஒரு அழுத்து அழுத்தி எழுப்பி பார்ப்பாங்க. அதுல எங்கேயாவது கசகச பிசைனாலும் பிசைக்கு அப்படிதான் பண்ணவே கூடாது. சிரத்தையா இருக்கணும். அப்படி சிரத்தையா பூஜை பண்ணவர் ஒரு வாயா இருக்கு நம்ம ஊருக்காரு. அவருக்கு முன்னால உட்காந்தே நமக்கு சிரத்தை வரலைன்னா நமக்கு வேற எங்க போய் சிரத்தை வரும். மனக்கோயில மனத்துல பூஜை பண்ணவர் பூசலா, மனத்துல கோயில் கட்டி வழிபாடு செய்தவர், இவர் மனத்தாலே பூசை செய்து வழிபாடு செய்தவர் அவர் நம்ம ஊருக்காரு. அவருக்கு முன்னால உட்காந்தே நமக்கு சிரத்தை வரலைன்னா நம்ம எங்க போய் சிரத்தையை கொண்டு. இந்த பக்தி செய்யாதவர் பக்கம் அசும்பாய் கழனி அலர் கயன் முதலோடும் அடுத்து அறிந்து எடுத்தாவான் சும்மை விசும்பு தூப்பன போல் இந்திய பொருளி மடலையான் என வினைகளுமே. நெல்ல அடிச்சு தூக்கிறாங்களா, அது வானத்திலிருந்து மழை பொழிவது போல பொழிகிறதா, அப்படி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமா. அது அந்த தூய் மடல் சொன்னா நம்முடைய வினைகள் நீங்கும் என சொல்லி ரெண்டு பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அந்த அன்பர் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டு பாடலுக்கான விளக்கம் தான் சொல்லியிருக்கோம். இது மொத்தம் 11 பாடல். 11வது பாட்டை சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன். வாய்ந்த பாமாலை வாய் அபில் பாலை வானவர் வழிபடுவாரே. இந்த 10 பாடலையும் யார் சொல்றாங்களோ அவர்களை தேவர்கள் வழிபடுவார்கள். தேவர்கள் யார் வழிபடுறாங்க, சிவபெருமான வழிபடுறாங்க. இந்த பதிகத்தை படிச்சா நம்மை தேவர்கள் வழிபடுவார்கள் என்ன அர்த்தம், நாம சிவ தன்மையோடு ஆகிவிடுவோம் என்று பொருள். நாமே சிவமாயிட்டோம்னு வைங்க, நம்ம கிட்ட அன்பு நிறைஞ்சிருச்சுன்னு பொருள், அருள் நிறைஞ்சிருக்கு பொருள். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா நமக்கு. இதுக்கப்புறம் பாவம் எப்படி நம்மை தொடரும், பாவமே பற்றால் நிச்சயமா புண்ணியம் தான் என்பதை சொல்லி இது காலம் செல்விடத்த உங்கள் இல்லமும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க அருள்மிகு சுந்தர பிதாம்பிகை உடனாயே அருள்மிகு வீடு கடக திருவருள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி உங்களுடைய இல்லத்துல மங்களமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு அருள்மிகு சுந்தர பிதாம்பிகை உடனாயே அருள்மிகு வீடு கடக திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செல்விடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாக நினைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நீருண்டு மொழிகின்ற ஆரம்பத்துடைய நிலவரம் 11 பெரியுண்டு துணியுண்டு வகையுண்டு வெளியுண்டு வெளியுண்டு நிலை உண்டு ஓருண்டு வேறுண்டு முனையுண்டு முனையுண்டு உண்டு உண்டு மகிழ்வை உணவு உண்டு சார்ந்த உணவு உண்டு வளவு உண்டு பேருண்டு கதையுண்டு வரையுண்டு